நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேரி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, அகசியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. நேற்று இரவு வரை ஒரே ஒரு கேள்வி வந்திருந்த வேளையில் இன்று காலையில் ரெண்டு கேள்வி வந்திருந்தது. இப்போது 10 நிமிடங்களுக்கு முதல் இன்னொரு கேள்வியும் வந்து மொத்தமாக 4 கேள்விகள் இன்று விடை காண இருக்கின்றது. முடிந்தவற்றை செய்வோம் பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன். முதலாவது கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து. உடல் இருவகைப்பட்டது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் சொல்லியிருக்கின்றீர்கள். பல சில வருடங்களுக்கு முன்னால் பாபாஜியின் உடலை பற்றியும் சொல்லியிருக்கின்றீர்கள். அதாவது அவர் சொரூப சமாதி அடைந்தவர், மரணத்தை வென்றவர், வேண்டிய நேரத்தில் உடல் எடுக்கக்கூடியவர் என்று. இந்த ரெண்டு வகையான உடலில் ஒன்றை சைவ சித்தாந்த அடிப்படையில் அருள் உடல் என்று சொல்லியிருக்கின்றீர்கள், மற்றதை கரு உடல் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த ரெண்டு உடல்களுக்கும் விளக்கம் இன்னும் சற்று தர முடியுமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நாங்கள் ரெண்டு இடத்திலும் இந்த ரெண்டு உடலை பற்றியும் பேசியிருக்கின்றோம். முதலாவதாக அருள் உடலுக்கு வருவோம். அது இறைவனுக்குரிய உடல். இறைவன் எங்களைப் போல் உடல் எடுத்து வருகின்றான். அந்த உடலை சைவ சித்தாந்தம் சரியாகவே சொல்லுகின்றது, சொல்லி தந்திருக்கின்றது. அந்த உடல் பார்க்க எங்களுடைய உடல் போல் இருந்தாலும் அந்த உடலுக்குரிய பெயர் அருள் உடல். சைவ சித்தாந்த பேராசிரியர் அதை அழகாக பல இடங்களில் கூறியிருக்கின்றார். ஆகவே அது அருள் உடல். பாபாஜியும் சொரூப சமாதி அடைந்து தன்னுடைய மரணத்தை வென்று உடலை உதறி மீண்டும் அவர் உடலுடன் வந்து தன்னுடைய பணியை கடந்த 2000 வருடங்கள் செய்து கொண்டிருப்பது, சில முறைகளில் இங்கு வந்து இந்த உலகத்திற்கு, அதையும் நீங்கள் அருள் உடல் என்றே சொல்லக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு உடல். ஏனென்றால் அது கருவால் ஆன உடல் அல்ல. இதுதான் இங்கு மிக முக்கியமானது. இறைவன் எடுக்கும் உடல் அருள் உடல். அந்த உடலுக்கு இந்த வினைகள் இல்லை. ஆகவே இறைவன் அப்படி செய்தார் இப்படி செய்தார், அவருக்கு அதனால் வினைகள் இருக்குமா? அல்லது பாரபட்சம் ஆனவரா என்று சில சந்தேகத்துக்குரிய கேள்விகள் வந்தால், அவர் பாரபட்சம் அற்றவர், அவர் நடுநிலை ஆனவர், அவர் எல்லாம் உணர்ந்தவர், அவர் பேரறிவாளன், அவர் எல்லோரையும் சமமாக நடத்துபவர் என்று அவருக்கு எண்குணங்கள் பல உண்டு. ஆகவே அந்த அருள் உடலில் தான் அதை செய்யலாம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அருள் உடலுக்கு வினை என்பது இல்லை. ஆனால் கருவால் வந்த உடலுக்கு வினை உண்டு. இருப்பினும் அந்த உடலில் ஜீவன் முக்தர்களை ஒரு உதாரணத்திற்கு எடுத்து பார்த்து விடுவோம். ஜீவன் முக்தர்களாகியவர்களுக்கு ஆக பிராப்த வினை மாத்திரம்தான் உண்டு என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்கின்றார். ஏன் அவர்களுக்கு அந்த பிராப்த வினை இருக்கின்றால், அவர்கள் கரு உடலில் இருந்து ஜீவன் முக்தராகின்றார்கள். ஆகவே அது ஒரு தாய் தகப்பனால் கொடுக்கப்பட்ட உடல். ஆகவே அந்த உடலை எடுத்ததற்குரிய காரணமே பிராப்த வினை. அப்படித்தான் இறைவன் அதை செயல்படுத்துகின்றார். எங்களுடைய ஆன்மாக்களை தனுகரண பூவன போகங்களில் கொடுக்கப்படும் உடல் அவர்களுடைய வினைக்கேற்ப, அந்த வினை என்றால் பிராப்த வினைக்கேற்ப கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இங்கு இந்த ஜீவன் முக்தர்களை பற்றி பேசும்போது ஒன்றை அவதானமாக எடுக்க வேண்டும். எங்களுக்குரிய பிராப்த வினைக்கும் அவர்களுடைய பிராப்த வினைக்கும் இடையில் வேறுபாடு உண்டு. எங்கு உண்டு? எங்களுக்கு தந்த பிராப்த வினையில் இன்பமும் துன்பமும் அடங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ரெண்டையும் எடுக்கின்றோம் இந்த உடலில். ஆனால் ஜீவன் முத்தர்கள் இன்ப துன்பங்களில் இன்பம் மாத்திரம்தான் அவர்களுக்கு உண்டு அவர்களுடைய உடலில். ஆனால் அந்த இன்பத்தையும் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது வினை என்ற பெயரில். வினை என்றால் துன்பம் மாத்திரம் அல்ல என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஆகவே இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் சாதாரண உடல் இருக்கும் ஆன்மாக்களின் நிலை. ஆனால் ஜீவன் முத்தர்கள் அந்த நிலையை அடைந்த அருளாளர்களுடைய நிலை, அது கரு உடலாக இருந்தாலும் இன்பம் மாத்திரம். ஆகவே அவர்களுக்கு பிராப்த வினைதான் உண்டு. அவர்களுக்கு சஞ்சித வினையோ ஆகாமிய வினையோ வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இறைவன் அருள் பெற்றவர்கள். ஆகவே அவர்களுடைய மற்றைய வினைகள் இறைவனால் தடுக்கப்படும், தடுத்தாட்கொள்ளப்படும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு இடத்தில் இந்த ஜீவன் முக்தர்களை பற்றி பேசும்போது சொன்னதை இந்த அன்பர் உடைய கேள்வி, இந்த ரெண்டு உடலுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன என்பதை விளங்கப்படுத்துவதன் மூலமாக அந்த உபமானத்தையும் இங்கு கொண்டு வந்துள்ளேன் அவருடைய கேள்விக்குரிய பதிலாக. அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. நீங்கள் எங்களுக்காக வேண்டலாமா? அவ்வளவுதான் அந்த அன்பர் அனுப்பியிருந்தார். அவருடைய கேள்வியின் சாரம் எங்களுக்காக வேண்டலாமா என்று அவர் குறிப்பது என்னுடைய கருத்துப்படி நான் நினைக்கின்றேன். ஒரே ஒரு இந்த மூன்று சொல்லும் தான் போட்டிருந்தார். நீங்கள் எங்களுக்காக வேண்டலாமா? நிச்சயமாக அவர் கேட்பது என்னவென்றால், அவருடன் தொடர்புக்கு போக முடியவில்லை. இறுதியாக வந்த கேள்வி சில நிமிடங்களுக்கு முதல் அவருடைய கேள்வி என்னவாக இருக்குமென்றால், நீங்கள் எங்களுக்காக இறையை இறைஞ்சலாமா அல்லது பாபாஜியிடம் வேண்டலாமா? எங்களுக்கு நாங்கள் என்ன தேவை என்று உங்களிடம் வந்து முறையிட்டால் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை வைக்கலாமா என்ற கேள்வி சார்ந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதுவும் பாபாஜியின் அருள். அது பலருடைய மனதிலும் இன்னும் இருக்கின்றது. இன்னும் அதில் செயல்படுகின்றார்கள். ஆகவே அதை பற்றி சிறிது பார்ப்போம். சைவ சித்தாந்த அடிப்படையை வைத்தும் கிரியா யோகா அடிப்படையை வைத்தும் அதற்குரிய உலகியல் பதில் ஆம். ஏன் அந்த ஆம் என்ற உலகியல் பதில் என்றால், அந்த மக்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய துன்பத்திற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதாகவோ அல்லது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காகவோ அதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையை உணர வேண்டும். ஒருவருக்காக மற்றவர் அவருடைய வினையை அனுபவிப்பதோ அல்லது மற்றவருக்காக ஒருவர் தன்னுடைய வினையை அனுபவிப்பதோ நியதி தத்துவத்திற்கு கீழ் இறைவன் முற்றாக நிப்பாட்டியுள்ளார். ஆகவே அவரவர் வினைக்கேற்பத்தான் அவர்களுடைய துன்பங்கள் இன்பங்கள் வருகின்றது என்பதை நீங்கள் அடிப்படை தத்துவத்தில் இருந்து பார்த்துவிட்டால் இந்த கேள்வி உங்களுக்கு வராது என்பதே. அதற்காக உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல முடியாது என்பதல்ல, அது வார்த்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. யாராவது உங்களுக்கு நான் கேட்டால் உங்களுக்கு அது நடக்கும் என்று சொன்னால் அது பொய். எல்லாத்தையும் நடத்துபவர் இறைவன். அப்படி நடந்துவிட்டால் கூட அது இறைவனாலேயே நடத்தப்பட்டது என்று நீங்கள் எடுக்க வேண்டுமே தவிர, நீங்கள் கேட்ட இடையில் நின்றவரால் நடத்தப்பட்டது என்று அவரை நீங்கள் தலையில் தூக்கி வைக்கக்கூடாது. வைத்தீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வினைக்கேற்பத்தான் அது நடைபெறுகின்றது. அதேபோல் உங்களுடைய வினைக்கேற்பத்தான் அது முற்று பெறுகின்றது. ஆனால் தற்காலி தற்செயலாக நீங்கள் கேட்டவரிடம் கேட்டு சில நேரங்களில் அது நடந்துவிட்டால் அவர் இறைவனிடம் இறைஞ்சித்தான் உங்களுக்கு கிடைத்தது என்று நீங்கள் நம்பி அவரிடமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் துக்கம் வரும்போது போய் இறைஞ்சுவீங்களா ஐயா, எனக்காக பிரார்த்தனை செய்கின்றீர்களா என்று கேட்பீர்கள். ஆகவே அது ஒரு மன சாந்தி ஆறுதலுக்காகவே தவிர உங்களுடைய வினைகளை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. இறைவனிடம் உங்களுக்கும் தொடர்புண்டு, எல்லோருக்கும் தொடர்புண்டு. உங்களுடைய ஆன்மாவுக்குள், எல்லாருடைய ஆன்மாவுக்குள்ளும் தான் எங்களுடைய ஆன்மாவுக்குள் இறைவன் இருக்கின்றார். அவர் மறைந்து இருக்கின்றார். அவரை வெளியால் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய உணர்வு நிலையில் உங்களுடைய பக்குவம். ஆகவே அப்படி கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய மன ஆறுதல் உலகியல் முறையில் தேவை என்றால் அதை நீங்கள் கேட்கலாம், சொல்லுபவரும் அதை உங்களுக்கு ஊக்கப்படுத்தலாம். ஆனால் இது உங்களுடைய நேரடியான விடயம். ஏனென்றால் வினை கொள்கை நியதி தத்துவத்தில் இருந்து ஒருவருடைய வினையை மற்றவர் அனுபவிக்க முடியாது, மாற்றவும் முடியாது. இறைவன் தான் அதை செயல்படுத்த முடியும். ஆகவே இதை நீங்கள் உணர வேண்டும் என்பரே. ரைட், அதற்காகத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை. இதை கிரியா யோகத்தில் பாபாஜியின் சீடராகிய யோகி ராமையா அவர்கள் சொல்லுகின்றார்கள். சாதனையை வைத்து ஒருவர் சாதனை செய்யும் போது அவருடைய சாதனையில் 25% அந்த அவர் சாதனை செய்யும் இடத்திற்கு போகின்றது. அவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கலாம், அவருடைய சாதனையின் முயற்சியாகவும் இருக்கலாம். மற்ற 25% அவருடைய அந்த செய்த இடத்திற்கு போகின்றது. 25% அவருடன் சார்ந்திருந்த சத்சங்கத்தில் அந்த குழுவில் இருந்த குழு தியானமாக இருக்கலாம், குழு சாதனையாக இருக்கலாம், அவர்களுக்கு போகின்றது. மித்த 50% செய்தவருக்கு போகின்றது என்று ஏதோ ஒரு சத்சங்கத்தில் யோகி ராமையா அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அந்த முறைப்படி பார்த்தால் நீங்கள் சாதகர் கூட்டத்திற்கு இருந்தால் மாத்திரம் உங்களுக்கு ஒரு பங்கு அதில் இருக்கின்றது என்று நிச்சயமாக யோக முறைப்படி யோகி ராமையா அவர்கள் அதை சொல்லியிருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு யாராவது குருமார்களா அல்லது உங்களுடன் சேர்ந்திருப்பவரா உங்களுக்காகத்தான் வேண்டுகின்றேன், தியானிக்கின்றேன், இறைஞ்சுகின்றேன் என்று சொன்னால், நீங்கள் அந்த கூட்டத்தில் இருப்பீர்களாக இருந்தால் மாத்திரம், அந்த சாதகர்களுடைய கூட்டத்துக்கு இருப்பீர்களாக இருந்தால் மாத்திரம் நிச்சயமாக அதில் ஒரு பகுதி உங்களுக்கு உண்டு என்பதை யோகி ராமையா அவர்களுடைய வசனத்தில் இருந்து உங்களுக்கு நான் அதையும் சொல்கின்றேன், அதையும் அடியேன் காதால் கேட்டிருக்கின்றேன். ஆகவே அதிலும் உண்மை உண்டு. ஆனால் நீங்கள் சாதகர் கூட்டத்திற்குள் இல்லாமல் உலகியலில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது, எனக்காக இறைவனை வேண்டுகின்றீர்களா, பாபாஜியை வேண்டுகின்றீர்களா என்று கேட்டால் அது இந்த ரெண்டு முறையிலுமே பொருந்தாத ஒரு நிகழ்வு. அது நிச்சயமாக கூடும் கூடாது என்பது உங்களுடைய நினைப்பாக அதை வைத்து கொள்ளுங்கள். இது ரெண்டும்தான் சைவ சித்தாந்தத்திலிருந்தும் யோகத்திலிருந்தும் உங்களுக்கு தரக்கூடிய பதில்கள். நன்றி அன்பரே, இது எல்லோருக்கும் உதவக்கூடியது. ஆகவே எங்களுடைய ஆன்மாவை ஈடேற்றுவது எங்களுடைய கையில் இருக்கின்றது. இந்த வாழ்க்கை எங்களுடைய கையில் இருக்கின்றது. இதை ஒன்றெடுக்க வேண்டுமென்றால் நாங்கள் இந்த அறிவுத்திறன்களை இந்த சாஸ்திர நூல்களில் இருந்து எடுக்க வேண்டும், வேதாந்த நூல்களில் இருந்து எடுக்க வேண்டும். அதில் அருளாளர்கள் சொன்னதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எங்களுடைய விடிவை நாங்களாகவே தேட வேண்டும். ஆனால் எங்களுடைய பயிற்சியில் ஒரு பகுதி அதில் எங்களுடன் சுற்றத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது அந்த சத்சங்கத்திலோ அந்த அடியார் கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பங்குண்டு. ஆதலால் தான் எல்லோரையும் இந்த சத்சங்கங்களில் கலந்து கொள்ளுங்கள் என்று அறை கூவுகின்றோம். பாபாஜியின் அருளினால் கலந்து கொள்ளுங்கள், அந்த பங்கை எடுத்து கொள்ளுங்கள். அதற்கு மேலாக நீங்களும் சாதனை செய்யுங்கள். உங்களுடைய சாதனையில் இருந்தும் ஒரு பங்கு அதற்கு போகட்டும். அதை முக்கியமாக திருக்குறளிலும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி, அன்பு அருளாகி அருள் தொண்டாகி தொண்டு சரணாகதி பக்தி போய் சரணாகதி ஆக வேண்டும் என்று கிரியா யோகம் திருக்குறள் சைவ சித்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த முறை. நீங்கள் செய்பவற்றிலிருந்தும் சிலர் அந்த சாதகர் கூட்டத்திற்கு செல்கின்றது. அந்த இடத்தில் தான் உங்களுடைய அன்பு அருளாகுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் உண்டு. அது தொண்டாக வேண்டும், பக்தியாக வேண்டும், சரணாகதியாக வேண்டும் என்பது பாபாஜியின் அறைகூவல். அதற்கு மேலாக சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை என்று சொல்லி அந்த கேள்விக்குரிய பதிலை முடிக்கின்றேன். இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, ரெண்டு கேள்வி இருக்கின்றது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கேள்வியையாவது என்று பார்த்து விடுவோம். அது அந்த இளம் வயதினருடைய கேள்வி. அவர் தந்த தகவல், நான் இப்போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த அடிப்படை கருத்துக்களை சிறிது சிறிதாக படித்து கொண்டு போவதில் மிகவும் ஆர்வமாக அதை கேட்கின்றேன். அதில் சிலவற்றை என்னுடைய அனுபவமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் சில சில சத்சங்கங்களில். இன்றும் ஒரு அனுபவத்தை பகிர்கின்றேன், அதன் விளக்கத்தை தருவீர்கள் என்றால் எனக்கும் உதவும், அது மற்றவர்களுக்கும் உதவும் என்று அந்த பிள்ளை கேட்கின்றது. அது என்னவென்றால், அந்த சொல்லு, அந்த பிள்ளை எனக்கு அனுப்பிய சொல்லு, குறிப்பறிந்து செயல்படுவது. அந்த பிள்ளை சொல்லுகின்றது, நான் இப்போது என்னுடைய வாழ்க்கையில் இளம் வயதாக இருந்தாலும் முந்தி பின்ன முன்னர் யாராவது கேட்டால்தான் நான் இதையும் செய்வேன். யாராவது என்னிடம், அது என்னுடைய உலகியல் வாழ்க்கையாக இருக்கலாம், பாபாஜியின் கிரியா யோக சங்க அலுவல்களாக இருக்கலாம், இந்த ரெண்டு அலுவல்களிலும் ஆன்மீகமோ உலகமோ என்று அந்த பிள்ளை சொல்லி இருக்கின்றது. இந்த ரெண்டு விடயங்களிலும் மற்றவர்கள் கேட்டால் நான் அதை செய்ய வேண்டும் என்று செய்வேன். அதற்கு ஒரு காரணம் பயம். ஆன்மீக விஷயத்தை செய்யாவிட்டால் பாபாஜியா கடவுளா தண்டி திடுவாரா என்பது ஒரு பயம். உலகியலில் செய்யாது விட்டால் பெற்றோர்களின் கோபக்கணலுக்கு ஆளாவனோ தெரியாது, என்றபடியால் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இல்லாட்டியும் செய்வேன். ஆனால் இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டு வந்து இருக்கும் போது என்னுடைய செய்கையில் மாறுதல் உண்டு. நான் இப்போது அப்படி அதை நேரம் காத்து செய்வது என்னுடைய முறையில் மாறி குறிப்பறிந்து செய்கின்றேன். நீங்கள் இந்த குறிப்பறிந்து செய்வது என்பதை பற்றி முந்தியோரிடத்தில் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த சொல்லை வைத்து சொல்கின்றேன். எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாவிட்டாலும், அதாவது ஆங்கிலத்தில் அந்த பிள்ளை சொல்லுகின்றது, பிஃபோர் அதர் பீப்புள் ஆஸ்க் ஐ ட்ரை டு டூ த திங்ஸ். அதான் அந்த பிள்ளையின் வசனம். அதை நான் தமிழில் அழகாக குறிப்பறிந்து செயல்படல் என்று என்னுடைய தமிழ் மொழியில் உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த பிள்ளை சொல்லுகின்றது, குறிப்பறிந்து செயல்படும் நிலைக்கு நான் உயர்ந்துள்ளேன் என்று, முழுமையாக அல்ல வளர்கின்றேன் என்று சொல்கின்றது. எவ்வளவு அற்புதம்! இதை பார்த்தீர்கள் என்றாலும் உங்களுடைய தொண்டை இங்கு கொண்டு வந்து நினைக்கின்றேன். உங்களுடைய தொண்டில் கூட இரண்டு வகை உண்டு. ஒன்று, மற்றவர்கள் கேட்டு நீங்கள் தொண்டு செய்வது. இரண்டாவது, நீங்களாகவே இது தேவைப்படுகின்றது என்று நினைத்து தொண்டு செய்வது. இந்த ரெண்டு தொண்டையும் அன்பர்களே, சாதகர்களே, நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். ஒருவர் கேட்டு நீங்கள் தொண்டு செய்வதாக இருந்தால் அந்த தொண்டிற்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சரியான முறையில்தான் போகின்றீர்கள் இல்லை என்பதல்ல. அதே தொண்டை நீங்கள் அறிந்து செய்வீர்களாக இருந்தால் அந்த தொண்டிற்குரிய பலன் மிகவும் அபரீதம் என்று கிரியா யோகத்தில் குருமார்கள் சொன்னது எனக்கு காதுகளில் இன்னும் ஒலிக்கின்றது. அதைவிட சைவ சித்தாந்தத்திலும் அடியார்கள் நாயன்மார்கள் அதுகளை செய்து காட்டியிருக்கின்றார்கள் அருளாளர்கள். அதைத்தான் குறிப்பறிந்து செயல்படுவது என்று சொல்வது. ஆகவே நாங்கள் எல்லோரும் அன்பை அருளாக்குவது போல நாங்கள் தொண்டில் கூட கேட்டு செய்யும் தொண்டை குறிப்பறிந்து செய்யும் தொண்டாக மாற்ற வேண்டும். அதுதான் தொண்டில் நாங்கள் மேல் நோக்கி போகும் நிலை. அது சிறிது சிறிதாகத்தான் வளர்க்க வேண்டும். ஒரே அடியாக போக முடியாது. ஒரே அடியாக போட்டன் என்று நினைத்துக் கொண்டு அதிலிருந்து சறுக்கவும் கூடாது. ஆகவே தொண்டு என்பதில் எங்களுக்கு வளர்ச்சி வேணுமென்றால் இந்த பிள்ளையின் கருத்தை வைத்து நான் உங்களை அவ்வளவு தூரம் கொண்டு போகின்றேன். பிள்ளைக்குரிய மறுமொழி கொடுத்து முடிச்சாச்சு. ஆகவே தொண்டில் வளர வேண்டுமென்றால் கேட்டு செய்த தொண்டை குறிப்பறிந்து செய்யும் தொண்டாக்க முனையுங்கள். அது செய்யும் போது உங்களுடைய அன்பு அருளாகவும் வளரும் அதற்கு சமாந்தரமாக என்று சமாந்தரர்கள் ஆங்கிலத்தில். ஆகவே இந்த குறிப்பறிந்து செயல்படுதல் என்பது மிகவும் முக்கியமானது. அதற்கு குரு அருளும் திருவருளும் இல்லாமல் நீங்கள் அதில் செயல்பட முடியாது. ஆனால் அந்த அருளைத்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். பாபாஜி ஆகிய சத்குரு மூலமாகவும் பரம்பொருள் மூலமாகவும் உங்களுக்கு அது சிறிது சிறிதாக வரத் தொடங்கிவிட்டது. அதை வைத்து உங்களுடைய தொண்டினை நீங்கள் மேலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அடுத்த கேள்வியை அடுத்த சத்சங்கத்திற்குள் வைத்து இந்த அளவுடன் இந்த சத்சங்கத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்தையும் எடுத்து இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா? ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம. ஓம்
இந்திய சத்சங்கம் வழங்கப்போல் கேள்வி பதிலுக்குரியாக சத்சங்கமாக அமைய பெற்றிருந்தது. அதில் இன்றைய கேள்விகளில் முதலாவது கேள்வியாக உடலை பற்றிய கேள்வி இருந்தது. அதாவது உடல்கள் இருவகைப்பட்டவை என்பதும், அதாவது முதலாவது அணுஉடல் எனவும் இரண்டாவது கருவுடல் எனவும் விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அருவுடல் இறைவனுக்குரிய உடல் எனவும் அருவுடலுக்கு வினைகள் இல்லை எனவும் கரு உடலுக்கு வினைகள் உண்டு என்ற விளக்கத்தோடு மேலதிகமாக இந்த விளக்கத்தை எடுப்பதற்காக ஜீவன் முத்திரைகளுக்குரிய விளக்கம் தரப்பட்டு முதலாவது கேள்விக்குரிய சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வி, நீங்கள் எங்களுக்காக வேண்டலாம் என்ற கேள்வியை சுருக்கமாக பதில் ஆம் என்றும், ஆனால் அவரவர் வினைகளுக்கு ஏற்றபடிதான் நடைபெறுகின்றது முற்றுப்பெறுகின்றது என்பதை உணர்வதன் மூலம் தெளிவான பதில் கிடைக்கப் பெற்றது. இதன் மூலம் அதற்குரிய சிறந்த பதில் கிடைக்கப் பெற்றது சிறப்பு. அடுத்து மூன்றாவது கேள்வி, அடிப்படை கருத்துக்களை படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பு அறிந்து செயல்படுவதை பற்றிய கேள்வி. அதற்கும் தேவைப்படுகின்ற இடத்தில் தொண்டு செய்தல், அடுத்து தேவைப்படுகின்றதை அறிந்து தொண்டு செய்தல் தான் சிறப்பு என்பது பற்றிய விளக்கம். எனவே குறிப்பு அறிந்து அன்புடன் தொண்டு செய்தல் மிகவும் சிறப்பென விளக்கம் தரப்பட்டது சிறப்பாக இருந்தது. பொதுவாக இன்றைய சத்சங்கத்தில் மூன்று கேள்விகளுக்கும் மிக சிறப்பான தெளிவுகள் தரப்பட்டது. கிரியா சாதகருக்கு தங்களுடைய சேவை தொண்டுகளை மிக சிறப்பான சேவைக்கு சாதகமாக அமைவென நினைக்கின்றேன். நன்றி. ஓம் பிரியா பவாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா, மிகவும் அற்புதமாக அதை தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு சிறப்பான பாபாஜி அருளால ரெண்டு கேள்விக்கு நல்ல பதில் பாபாஜி அருமையாக நல்ல ஒரு விஷயங்கள் அடங்கி அத விஸ்தீரமா பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள். அந்த ஒருவருக்காக ஒவ்வொருத்தர் பிரார்த்தனை பண்ண முடியுமா? அதுல அவரு பிரார்த்தனையால நம்மளை தீர்த்து முடியுமானா? அதை நீங்க அழகா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் அதை தீவிரப்படுத்தி சொல்றது காரணம் என்ன, அத மாதிரி எங்கேயும் நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக திருப்பி நான் ஒரு வார்த்தையா இருக்கேன். இத யோகியாரும் சொல்லியிருக்காரு, இது சைவ சித்தாந்தத்துல அது இறைவனுடைய படைப்பு அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா சக்தி எல்லாவுடையக்கும் அந்த வாய்ப்பை வந்து இறைவன் வழங்கியிருக்காரு. யாருக்கும் பேதம் இல்லாத வழங்கக்கூடிய ஒரு இறைவனா இருக்கிறதுனால எல்லா ஆன்மாவுக்கும் அதை கொடுத்திருக்காரு, அது வினைப்படி கொடுத்திருக்காரு. இத இன்னொருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க அதை செஞ்சிட முடியும்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலைய செய்யாத விட்டுடுவாங்க என்றதுனாலதான் இறைவன் அந்த வாய்ப்பை வந்து நீனே உணர்ந்து நீனே அனுபவிச்சு அந்த விஷயத்த வெல்லணும்ன்றத இத சைவ சித்தாந்த ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க பாடுபட்டு முயற்சி பண்ணி செய்யணும். இன்னொருத்தவங்க செய்யறது என்றது அதுக்கு சாத்தியமே இல்லைன்றது அதுக்கு பல உதாரணங்களை சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல தொண்டு செய்யலாம், தொண்டுல நீங்க பங்கு எடுக்கிறதுக்குள்ள அதனுடைய பலன் உண்டு சொல்லியிருக்காங்க. சாதனா என்றது நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு பலன், நான் செஞ்சா உங்களுக்கு பலன் கிடையாது, நான் செஞ்சா எனக்கு தான் பலன். அது சுத்தமான விஷயம். தொண்டு என்றது புறத்துல செய்யறது, புறத்துல செய்யக்குள்ள அந்த தொண்டுல நீங்க கொஞ்சம் பங்கு எடுத்தாவோ உங்களுடைய உழைப்பு அதுல இருந்தாவோ அதுக்குள்ள பலனும் உண்டு. அதே மாதிரி சத்தங்கத்துல கலந்துட்டாவோ நீங்க சாதகராகவே இல்லாம இந்த சத்தங்கத்துல கலந்துட்டாலும் அதுக்குள்ள பலனும் உண்டு. ஏன்னா இந்த அஞ்சு பொறிகளும் உங்களை கேட்டு அதை அனுபவிக்கும். அப்போ அந்த திட்டத்துல போய் பதியுது, இந்த ஆன்மாவுக்கு லாபம். அது ஒரு நல்ல அருமையான இது. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குறிப்பறிஞ்சி செயல்படுறதுன்றது யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை ரொம்ப விரிவா சொல்லுவாங்க. நம்ம வந்து கிரியாயோக சாதகர்கள், நம்ம யோகத்துல இருக்கிறவங்க எல்லாமே குறிப்பறிஞ்சு நடந்துக்கணும். ஒத்தலாம் பொக்கலன்னு சொல்லுவாங்க ஒரு உலக வழக்குல, அத மாதிரி இல்லாம குறிப்பறிஞ்சு செயல்படுறதுல அதனுடைய தன்மை வந்து பல மடங்கு மாறுது. அந்த செயலோ அந்த வார்த்தைகளோ அந்த பொருளோ குறிப்பறிஞ்சு செய்யறது வந்து அதனுடைய தன்மையை வந்து அதிகமான ஒரு சக்தி அதுல இருந்து வெளிப்படும். இது திருக்குறள்லயே சொல்ல, காலத்தால் செய்த உதவி கடலிலும் பெரிய திருக்குறள்ல வரும். இத சைவ சித்தாந்தத்துல என்ன செய்யறாங்கன்னா அந்த குறிப்பறிஞ்சு செய்யக்குள்ள அவங்களுடைய பிரச்சனையும் தீர்த்து அதே சமயத்துல அவங்களுடைய நம்பிக்கையும் பெருகுது, இறை நம்பிக்கையும் பெருகுது என்ற ஒரு விஷயத்த அந்த குறிப்பறிஞ்சு ஒரு உதவி செஞ்சாலும் சரி ஒரு புதிய வேலைய அந்த கரெக்டான டைம்ல குறிப்பறிஞ்சு செய்தாலும் சரி அதனுடைய பலன் அதனுடைய ஒழுக்கம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். சைவ சித்தாந்தத்துல அத விரிவா பேசினாங்க, நம்ம சுருக்கமா பேசிருக்கோம், அதை நீங்க விரிவாவே எடுத்துக்கணும். எல்லா விஷயத்திலும் குறிப்பறிஞ்சுதான் நீங்க செயல்படும். அது யோகத்தினுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிறப்பாக இருந்துச்சு இந்த சட்டங்க, ரொம்ப கேள்வி அருமையான கேள்வி, பதிலும் அது பாபாஜியுடைய அருளால நல்ல பதில் கிடைச்சிது. இன்னும் சிறப்பாக நடக்க பாபாஜிய தினம் அவர்கிட்ட பிரார்த்தனை வைத்துக் கொண்டே இருக்கும்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை அருமையாக தொகுத்து கொடுத்தீர்கள். அந்த நேரத்தில் நான் என்னுடைய ஒரு சிறு சொற்பிழையையும் அறியக்கூடியதாக இருந்தது. அதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றேன். கார்த்திகேயன் ஐயா அதை நாசுக்காக சொல்லிவிட்டார். இருப்பினும் விளக்கத்திற்காக நான் மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன். யோகி ராமையா அவர்கள் எங்களுடைய குரு இந்த 25 வீதம், 25 வீதம், 50 வீதம் என்று சொன்னது சாதகர் கூட்டத்தில் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு அதனுடைய பயன்கள் உண்டே தவிர, கார்த்திகேயன் ஐயா சொன்னபடி மற்றவருடைய சாதனையால் உங்களுடைய சாதனைக்கு அந்த 25 வீதம் அல்ல. நான் சொல்லில் ஒரு பிழை விட்டு விட்டேன் என்று நினைக்கின்றேன். அது திருப்பி கேட்டால்தான் எனக்கு தெரியும். அவர்கள் செய்யும் சாதனையில் உங்களுக்கு 25 வீதம் அந்த பலன் உங்களுக்கு வரப்போவதில்லை. கார்த்திகேயன் ஐயா அதை சூட்சுமமாக சொன்னார். அதை நான் திட்டவட்டமாக சொல்கின்றேன். அது நான் தவறாக சொல்லியிருந்தால், ஆகவே உங்களுக்கு அந்த 25 வீத பலன் அந்த சாதகர் கூட்டத்தில் இருந்து நீங்கள் அந்த சாதனையை செய்யும் போது உண்டு என்பது அந்த இடத்தில் வரப்போகும் ஆன்மீக அதிர்வு. அந்த அதிர்வுகள் மற்றவர்களால் அந்த கூட்டத்தில் அந்த அதிர்வுகளை உண்டாக்கும் போது நீங்கள் அந்த அதிர்விலிருந்து செய்யும் போது அந்த அதிர்வில் அத்தனை பங்கு உங்களுக்கு அந்த அதிர்வுக்குள் இருந்து செய்யும் தன்மைதான் உங்களுக்கு உண்டு. ஆகவே தான் நீங்கள் அந்த சாதனைகளில் கூட்டமாக இருந்து செய்வது குரூப் மெடிடேஷன் அல்லது குரூப் பயிற்சி என்று சொல்லுவோம். அப்படி இல்லை என்றால் சத்சங்கங்கள், அவற்றிலிருந்து செய்யும் போது அந்த அதிர்வலைகளுக்குள் நீங்கள் இருப்பீர்கள். அதே இதை நீங்கள் வெளியால் இருந்து செய்யும் போது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த பங்கு இல்லை என்பதுதான் யோகி ராமையா அவரினுடைய அடிப்படை கருத்து. அதை நான் உங்களை மிஸ்லீட் பண்ணியிருந்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள். ஆகவே சாதனை என்பது உங்களுடைய சொந்த முயற்சி. ஆனால் இந்த இடத்தில் அப்படியான அதிர்வலைகளிலிருந்து நீங்கள் செய்யும் போது உங்களுடைய சாதனை மேலும் மேலும் மேலக்கூடும். அதற்குரிய உங்களுக்கு வரப்படும் பயன்களும் நன்றாக அமையும். ஆகவே அதை நான் இங்கு மீண்டும் சொல்லுகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.